எழுத்தாளர் சிறுகதை பகுதியில் இரா நாரும்பூநாதன் அவர்களின் ரயில்வே தண்டவாளங்களும் சில புறாக்களும். ஒலிவடிவம் சரஸ்வதி தியாகராஜன், பாஸ்டன். திருச்செந்தூர் பாசஞ்சர் வண்டி வரும் நேரம் நெருங்கிவிட்டது. செய்துங்கநல்லூர் ஸ்டேஷன் மாஸ்டரிடம் எண்ணெய் வாங்கி கொண்டு சிக்னல் போட்டுவிட்டு கேபிள் ரூமை விட்டு வெளியே வந்து கிழக்கே திரும்பி பார்த்தார் சாமிக்கண்ணு. எந்த நேரமும் ரயில்வே கேட் அடைக்கப்படும் என்ற அவசரத்தில் மோட்டார் சைக்கிள்களும் கார்களும் ஒலி எழுப்பியபடி வேக வேகமாய் தண்டவாளத்தை கடந்து கொண்டிருந்தன. காலை 8:30 மணி, ரொம்பவும் பரபரப்பான நேரம். கல்லூரிகளுக்கு செல்லும் மாணவர்களும் மாணவிகளும், குழந்தைகளை சுமந்து செல்லும் பெற்றோர்களும், அரை டவுசர் அணிந்த சாமிக்கண்ணுவின் உருவம் கண்ணில் படுமுன் தண்டவாளத்தை கடந்துவிட வேண்டும் என்ற படப்படப்புடன் கரும் புகைகளை கக்கியபடி தலை தெரிக்க வாகனங்களை ஓட்டிச் சென்றனர். சாமிக்கண்ணு மனசிற்குள் சிரித்து கொண்டார். போங்க போங்க, பதட்டப்படாம போங்க. யோசித்தபடி மெதுவாக ரயில்வே கேட்டை நோக்கி நடக்க ஆரம்பித்தார். அவர் தலையை பார்த்ததும் 100 அடி தூரத்தில் வந்து கொண்டிருந்த பள்ளி வாகனங்கள் நீண்ட ஹார்ன் ஒலியை எழுப்பியபடி வேகமாக வர துவங்கின. தண்டவாளத்தை தாண்டிவிட்ட திருப்தியில் மோட்டார் சைக்கிளில் சென்ற சிலர் சாமிக்கண்ணுவை பார்த்து தேங்க்ஸ் அண்ணாச்சி என்றபடியே கையை உயர்த்தி புன்னகைத்தவாறு சென்றனர். இது போன்ற சமயங்களில் சாமி கண்ணுவிற்கு சிரிப்புத்தான் வரும். தண்டவாளத்தை கடந்துவிட்டால் களிப்புடன் செல்வதும், மாட்டிக்கொண்டால் அதுக்குள் உழவு அவசரமா என்பது போல முறைக்க பார்ப்பதுமான முகங்களை பார்த்து பழகி போய்விட்டது. கேட் அருகே நின்று கொண்டு அடைப்பதற்கு தயாரான பாவனையில் நின்று கொண்டிருந்தார். வெளிப்பச்சை நிற மாருதி காரை ஓட்டி வரும் டாக்டர் அம்மா என்று சீக்கிரமாய் கடந்து சென்றது ஆச்சரியம்தான். பழைய 2-வீலர் வண்டியை புகை கக்கியபடி ஓட்டி வரும் கொண்டை போட்ட டீச்சர் கூட இன்றைக்கு நேரத்தில் கடந்து சென்றது அதிசயம்தான். இவர்களெல்லாம் பெரும்பாலும் கேட் அடைப்பில் மாட்டிக்கொண்டு மனசிற்குள் முணுமுணுத்தவாறு காலை தரையில் தேய்த்து கொண்டு தவியாய் தவித்துக் கொண்டிருப்பவர்கள் சின்ன பாப்பாவை இன்னமும் காணவில்லை. ஒருவேளை முன்னதாக போயிருக்குமோ, இன்றைக்கு எப்படியும் பார்த்தாகணுமே என்ற கவலை சாமி கண்ணுவின் முகத்தில் தொற்றிக்கொள்ள கண்ணு கட்டிய தூரம் வரை சைக்கிளில் வரும் சின்ன பாப்பாவை தேடினார். விஷயத்தை நேத்தே சொல்லியிருக்கலாமோ என்று பட்டது. இன்றைக்கு சொல்வதுதான் சரி என்று மனசிற்குள் தோன்றியதால் எதுவும் சொல்லாமல் இருந்துவிட்டார் சாமிக்கண்ணு. கதவருகே நின்று கொண்டு யோசித்துக் கொண்டிருக்கும் சாமிக்கண்ணுவை வியப்புடன் பார்த்தவாறே கடந்து சென்றனர் பள்ளி மாணவர்கள். ஒருவேளை இன்றைக்கு லீவு போட்டு விட்டதோ, மனம் சஞ்சலமடைந்தது அவருக்கு. 3 வருடங்களுக்கு முன்பு விருதுநகர் பக்கத்திலிருந்து இங்கே மாற்றலாகி வந்த சாமிக்கண்ணுவிற்கு பாளையங்கோட்டை நகரத்திற்குள் இருக்கும் இந்த ரயில்வே கேட் ரொம்பவும் பிஸியான பகுதி என்பது வந்த பின்தான் தெரிந்தது. அங்கேயெல்லாம் ரயில் வரும்போது கேட் அடைத்தால் ஒரு சில மாட்டு வண்டிகள் நிற்கும். சமயங்களில் மணலடிக்கும் லாரிகள் டிராக்டர்கள் நிற்பதுண்டு. வெயில் சுட்டரிக்கும் அந்த கந்தக பூமியில் நிழலுக்கு ஒதுங்கக்கூட இடமின்றி கருவேல மரச்செடியின் கீழே உட்கார்ந்து வெள்ளை பிஞ்சுகளை தட்டில் வைத்து விற்று கொண்டிருப்பார்கள் சிறுவர்களும் சிறுமிகளும். ரயில்வே கேட்டை சாமிக்கண்ணு மூட வரும்போது அவர்கள் மனசுக்குள் குதூகலம் பொங்க வெள்ளை பிஞ்சு தட்டுகளை கையில் எடுத்துக்கொண்டு தயாராக இருப்பார்கள். செம்மண் புழுதியை கிளப்பியபடி வந்து நிற்கும் லாரிக்காரர்களிடம் ஓடோடி செல்வார்கள். அண்ணே, வெள்ளை பிஞ்சண்ணே, தட்டு 3 ரூபாண்ணே, ஒரு தட்டு வாங்கிக்கண்ணே. 11 மணிக்கும் மதியம் 2 மணிக்கும் வேப்பிலைப்பட்டிக்கு செல்லும் ஜெயவிலாஸ் பஸ்ஸில் தான் சிறுவர்களுக்கு வியாபாரம் நன்றாக இருக்கும். பயணிகளை புலிமூட்டையாய் அடைத்து வரும் ஜெயவிலாஸ் வண்டி மூடிய ரயில்வே கேட் அருகே நின்றவுடன் வண்டியில் உள்ள பெரும்பாலோர் புழுக்கம் தாழாமல் கீழே இறங்கி விடுவதுண்டு. அந்த 10 நிமிடங்கள் தான் சிறுவர்களின் இயங்கும் நேரம். அண்ணே, ஒரு தட்டு 3 ரூபா, பிஞ்சு காயினே. யக்கா, ஒரு தட்டு வாங்கிக்கங்கக்கா, 3 ரூபாதாங்க்கா. பஸ்ஸில் பக்கவாட்டில் சிறுமிகள் விட்டு கொண்டிருக்கும் போது பஸ்ஸுக்குள் லாகவமாய் ஏறும் சிறுவர்கள் தட்டுடன் கூட்டத்தில் முண்டியடித்து சென்று சில நிமிடங்களில் விற்றுவிடுவார்கள். இடையன்குளம் மாரிச்சாமியின் மகன் தவசி வெள்ளரி பிஞ்சுகளை விற்பதில்லை. பெரிய பெரிய வெள்ளரிக்காய்களின் தோலை பக்குவமாக சீவி கத்தியால் 4 பிளந்து அதில் மிளகாய்ப்பொடி உப்பு பொடி தூவி 1 2 ரூபாய் என்று விற்றுவிடுவான். மாரிச்சாமி சாத்தூர் பஸ் ஸ்டாண்டில் வியாபாரம் பார்ப்பதால் அந்த தொழில்நுட்பத்தை தவசி அங்கிருந்து இறக்குமதி செய்து விட்டான். மற்ற சிறுவர்கள் 4 தட்டுகள் விற்கும் நேரத்தில் தவசி 10-15 ரூபாய்க்கு வியாபாரம் பார்த்து விடுவான். ஏலே தவசி, நீ பொழைச்சுக்குவேலே, சாமிக்கண்ணு சிரித்து கொண்டே கூறுவார். மற்றவர்களுக்கும் தவசியை போல விற்க முடியலேங்கிற ஆதங்கம் மனசுக்குள் இருக்கும். அவர்கள் தோட்டத்தில் விளைகிற பிஞ்சுகளை அன்றைக்கே விற்றால்தான் 4 தேரும். காயாக வரும் வரை காத்திருக்க விடாது வயறு கோணிப்பையில் அள்ளி போட்டுக்கொண்டு வந்து விடுவார்கள். கேட் மூடி திறந்த ஜெயவிலாஸ் வண்டி சென்றபின் மயான அமைதிதான் நிலவும். அதன் பிறகு மாட்டு வண்டிக்காரர்கள், லாரி டிரைவர்கள், வழிப்போக்கர்கள் யாரேனும் வாங்கினால்தான் உண்டு. மற்ற நேரங்களில் சாமி கண்ணுதான் அவர்களுக்கு பொழுதுபோக்கு நண்பன். ஏட்டி மாரிக்கணி, நீ போன வருஷம் வரைக்கும் பள்ளிக்கூடம் போனில்ல, இப்ப ஏன் போகல?
போகல அவ்வளவுதான்,
மாரிக்கணி இழுத்தாள். அதாண்டி கேக்கேன், ஏன் போகல? நல்லா படிப்பில, இதுகளோட சேர்ந்தா நீ உருப்பட்டாலதான். பீரியை இழுத்து கொண்டே சாமி கண்ணு மாரிக்கணியின் தட்டிலிருந்து ஒரு பிஞ்சை எடுத்து டவுசரில் துடைத்து கொண்டார்.
எங்க அம்மா தான் படிச்சது போதும்னுட்டா,
மாரிக்கணி சலிப்புடன் கூறினாள். ஆமா, படிச்சு பெரிய டீச்சர் வேலைக்கு போக போறாளாக்கும். பேச்சியும் காளியும் கிண்டல் செய்தார்கள். அடச்சி மூதிகளா, படிக்காட்டியும் வாய்க்கு ஒன்றும் குறைச்சல் இல்லை. போன வருஷம் பரீட்சையில் 60-70 மார்க்கெல்லாம் வாங்கியிருந்தில்ல, இங்கிலீஷில் கூட பாஸ் ஆகிட்டியே. இதுகளை மாதிரி படிப்பு மண்டையில் ஏறலைன்னா எக்கேடும் கெட்டு தொலைன்றலாம். வெள்ளி பிஞ்சை கடித்து கொண்டே சொன்னார் சாமி கண்ணு. தாத்தா, ரயில் வருது, ரயில் வருது, ரயில் வருது, ஓடு ஓடு, இசக்கியம்மாள் பயங்காட்டினாள். அட எழுபட்ட சிரிக்கு, வந்தேன்னா கையை முறிச்சு போடுவேன். ஆமா, சாமி கண்ணு போலியாய் விரட்டுவார். அவரது திருநெல்வேலி பேச்சு பிள்ளைகளுக்கு ரொம்ப பிடிக்கும். ஊருக்கு போகும்போது மொத்தமாய் வெள்ளரி பிஞ்சுகள் வாங்கி கொண்டு போவார். பிள்ளைகள் ஆசையாய் கேட்டதால் ஒரு முறை திருநெல்வேலி அல்வா வாங்கி கொண்டு வந்து கொடுத்தார். இருட்டுக்கடை அல்வாடா என்று பாடியவாறே தவசி அல்வாவை ஒரு கை பார்த்தபடி ஆடிக்கொண்டிருந்தான். எலே, டவுசர் அவுந்தராம பார்த்து ஆடுலே, அல்வா எப்படி இருக்கு? விரலை நக்கியபடி, நல்லாத்தான் இருக்கு, எங்க ஊர் கருப்புட்டி மிட்டாய் மாதிரி இல்ல என்றான். சாமி கண்ணு எழுந்தவுடன் ஓட்டம் பிடிப்பான் தவசி. சொந்த ஊருக்கு மாற்றலாகி வரும்போது பிள்ளைகளை பிரிய மனசில்லாமல் தான் வந்தார் சாமி கண்ணு. கிழிந்த பாவாடையை இழுத்து கட்டி கொண்டு வெள்ளரி பிஞ்சு தட்டுகளோடு அலையும் மாரிக்கணியின் நினைவு அவ்வப்போது அவருக்கு வருவதுண்டு. கேட்டை மூடும் போது இருவரும் 10-15 பேருக்கு மேல் இருக்காது. சின்ன பாப்பாவுக்கு உடம்புக்கு ஏதும் முடியலையோ என்னவோ. மனம் வெறுமையாய் தவிக்க கேபிள் ரூமை நோக்கி நடந்தார் சாமி கண்ணு. தினமும் 100 ஆண்களும் பெண்களும் பள்ளி மாணவர்களும் இந்த பகுதியை கடந்து சென்றாலும் சின்ன பாப்பா அறிமுகமானது சுவாரஸ்யமான சம்பவத்தில்தான். மாற்றலாகி வந்த புதிதில் ஒவ்வொரு முறை கேட்டை மூடி திறக்கும் போதும் பெரும் பிரச்சனையாகத்தான் இருந்தது அவருக்கு. ஒரு கேட்டை மூடிவிட்டு அடுத்த கேட்டை மூடும் போது உள்ளே வந்தவர்கள் தங்களை மட்டும் போக விடுமாறு கெஞ்சினார்கள். சிலர் கோபப்பட்டார்கள். ரயில் சென்றவுடன் கேட்டை திறப்பதற்குள் தங்களது வாகனங்களை கிளப்பி ஒருவரை ஒருவர் முந்திக் கொண்டும் உரசிக் கொண்டும் செல்வோர் எதிர்த்திசையில் வரும் வாகனங்களுக்கு வழிவிடும் வகையில் செல்லாமல் எதிரெதிரே முட்டிக்கொண்டு ஹார்ன் ஒலி சத்தத்தை எழுப்பிக் கொண்டு போக்குவரத்தை ஸ்தம்பிக்கச் செய்வார்கள். சாமி கண்ணுவிற்கு பழியாய் கோபம் வரும். இவங்கெல்லாம் படிச்ச மனுஷங்க தானா? எத்தனை முறை கூறினாலும் யார் காதிலும் எதுவும் ஏறவில்லை. போக்குவரத்து போலீஸ்காரரிடம் ஒரு முறை முறையிட்டு 2 நின்று போக்குவரத்தை ஒழுங்குபடுத்தினார். பின் அவரும் வருவதில்லை. போன வருடத்தின் கோடை காலத்தில் என்று ஞாபகம். இப்படித்தான் கேட்டை மூடிவிட்டு கேபிள் ரூம் பக்கம் பச்சை கொடியுடன் நின்று கொண்டிருந்த போது பொறுக்க மாட்டாத அவசர குடுக்கைகள் சில சைக்கிளை தூக்கி கொண்டு தண்டவாளத்தை கடந்து கொண்டிருந்தனர். அவசரம் அவசரம், எல்லாருக்குமே அவசரம்தான். 5 முன்னாடி கிளம்ப வேண்டியதுதானே. 100 தூரத்தில் தண்டவாள வளைவில் ரயில் வந்து கொண்டிருக்கும் போதுதான் வெள்ளைச் சீருடை அணிந்த அந்த சிறுமி தனது சைக்கிளை சிரமப்பட்டு தூக்கி கொண்டு தண்டவாளத்தை கடந்து கொண்டிருப்பதை சாமி கண்ணு கவனித்தார். ஒரு நொடியில் வெலவெலத்து போனவர் விறுவிறுவென்று ஓடி வந்து, ஏ பாப்பா நில்லு, நில்லுங்கிறேன்ல, என்ன அவசரம், வீட்டில் சொல்லிட்டு வந்துட்டியா?
கேட்டுக்கொண்டிருக்கும் போதே ரயில் மிகுந்த இறைச்சலுடன் இருவரையும் கடந்து சென்றது. படபடுத்து போன சிறுமிக்கு பேச வாய் வரவில்லை. நடுங்கியபடியே சைக்கிளை ஸ்டாண்ட் போட்டு நிறுத்தினாள். கேட்டின் இருபுறமும் வாகனங்களில் நின்றவர்கள் எது பற்றியும் கவலையின்றி முதல் கியரில் டுர் என்று வாகனங்களை கிளப்பிக் கொண்டு சாமி கண்ணுவிற்காக பொறுமை இழந்து காத்து கொண்டிருந்தார்கள். கதவை திறந்து விட்டு பார்க்கும் முன்பே சிறுமி சைக்கிளில் சிட்டாய் பறந்து விட்டாள். அன்று மாலை வெயில் சாயும் நேரத்தில் நுங்கு விற்று கொண்டிருந்த பழனியுடன் சாமி கண்ணு பேசிக் கொண்டிருந்த போது காலையில் பார்த்த சிறுமி சைக்கிளை உருட்டியபடி தன்னை பார்த்து வருவதை உணர்ந்தார். 10-11 இருக்கும். செழிப்பான வீட்டு பிள்ளை என்பது முகத்தோற்றத்திலேயே தெரிந்தது.
தாத்தா ரொம்ப சாரி, காலையில ஸ்கூலுக்கு நேரமாச்சுங்கிற அவசரத்துல வேகமா கிராஸ் பண்ணேன், ட்ரெயின் வரத கவனிக்கல, உங்ககிட்ட சொல்லாம போயிட்டேன்,
படபடவென்று பேசினாள் அவள்.
பாப்பா, கேட் அடைச்சிட்டானா கிராஸ் பண்ணவே கூடாது, 5 முன்னால கிளம்ப வேண்டியது தானே. காலையில வீட்டுல சொல்லிட்டு தான் வந்தேன், நீங்க எதுக்கு கேட்டீங்க?
சிறுமி கேட்டபோது சாமி கண்ணுவுக்கு ஏன் அப்படி சொன்னோம்னு ஆயிட்டுது.
ஆத்திரத்தில் குழந்தைகள்கிட்டே கூட புத்தி கெட்டுதான் பேசி தொலைச்சிருதோம்னு பட்டுது அவருக்கு.
உன் பேர் என்னம்மா? சைக்கிள் ஹேண்ட்பாரை பிடித்தபடி சாமி கண்ணு கேட்டார். சௌமியா, 6th படிக்கேன் செயின்ட் மேரி ஸ்கூலில். சௌமியா வாய்க்குள் நுழைய மறுத்தது. இருக்கட்டும், நல்ல பேர் தான். வீடு எங்கன்னு இருக்கு? தியாகராசர் நகர் தெருவை சொன்னாள். இப்படி அறிமுகமான சின்ன பாப்பா பெயர் வாய்க்குள் நுழையாததால் சாமிக்கண்ணு சூட்டிய பெயர். இடையிடையே சாமிக்கண்ணுவை பார்த்து பேசிவிட்டு செல்லும் அளவிற்கு கலகலப்பாய் பழகியிருந்தாள். பெண் குழந்தைகளின் மீது சாமிக்கண்ணுவிற்கு தனி பிரியம் உண்டு. அவருக்கு இருப்பது 3 ஆம்பளை பிள்ளைங்க தான். 4வதாய் பிறந்த பார்வதி மீது பாசம் அதிகம். அவருக்கு 10ஆம் வகுப்பிலே பெயிலாகி போனதால் அரளி விதையை அரைத்து குடித்து அந்த இளம் பிஞ்சு இறந்து போன போது நொறுங்கி போனார் சாமிக்கண்ணு. யாரை குற்றம் சொல்ல என்று தெரியாமல் மனசுக்குள்ளேயே புழுங்கி கரைந்து போனார். வெறித்து நோக்கிய கண்களுடன் உடல் விரைத்து கிடந்த அந்த இளம் தளிரின் உருவம் திடீரென்று கனவில் தோன்றும் போது தூக்கம் கலைந்து எழுந்து உட்காருவார். தூக்கமின்றி பல இரவுகள் இடைவிடாத இருமலையும் மீறி பீடிகளை புகைத்தவாறு நட்சத்திரங்கள் இல்லாத இருள் வானத்தை வெறித்து பார்த்து கொண்டிருப்பார். வேப்பிலைப்பட்டியில் வெள்ளரிக்காய் விற்கும் மாரிக்கனியை பார்க்கும்போது பார்வதி ஞாபகம் வரும். இவளை மாதிரித்தான் நல்ல கருப்பு, பளபளவென்று மின்னும் கண்கள் கூட அவ ஜாடைதான். பெருமூச்செறிவார் சாமிக்கண்ணு. காலம்தான் எல்லாவற்றிற்கும் மருந்து. இந்த 10 வருஷங்களில் அவரை ஒரு மாதிரி தேற்றியிருந்தது. என்னவை ஒரு மாதிரி நில கொள்ளாம இருக்கீரு? கடைசி நாளுங்கிற டென்ஷன்ல இருக்கீரா? நுங்கு சீவி கொண்டிருந்த பழனி தலைப்பாகையை அவிழ்த்து மேல் கை காலெல்லாம் துடைத்து கொண்டே கேட்டார். ஆமா, இன்னியோட கடைசிதான். நாளையிலேருந்து குப்புறப்படுத்து தூங்க வேண்டியதுதான். அதுவும் தான் என்ன பொழப்பு? பீடியை பற்ற வைத்து கொண்டார் சாமிக்கண்ணு. காலையில் ரொம்ப அவசரப்படுத்தினீரு. இளநங்கா 10 எடுத்து பார்சல் பண்ணுன்னு ஓலையில் சுற்றி வச்சிருக்கேன். யாருக்கு? பிள்ளைகளுக்கா? பழனிதான் கேட்டார். நம்ம பிள்ளைகள் என்னைக்கு சாப்பிட்டுதுங்க? நம்மளை எதிர்பார்த்து நிற்கிற காலமெல்லாம் போயாச்சு. பெருமூச்சுடன் புகையை விட்டார் சாமிக்கண்ணு. பார்வதிக்கு நுங்கு பிடிக்கும். வெறும் நுங்கை சாப்பிடுவதை விட மடித்து கொடுத்த பனை ஓலையில் ஆழாக்கு பதநீரை ஊற்றி அதிலே நுங்கை பீத்து போட்டாள். ஒரு சொட்டு கீழே விழாமல் உறிஞ்சி குடிப்பாள் பார்வதி. அவளுக்கு பிடித்தமானதையெல்லாம் ஞாபகமாய் வாங்கி தருவார். எனக்கு இங்கிலீஷ் வரமாட்டேங்குப்பா, ஒருமுறை பார்வதி அழுது கொண்டே கூறினாள். படித்தது போதும்டா, முடிஞ்சதை எழுது. மண்டல ஏறலெல்லாம் உடு கழுதைய, பொட்டை புள்ள தானே, படித்து என்ன செய்ய போகிற? வெள்ளக்காரன் போனாலும் தர்த்தனம் பிடிச்ச பயலோட இங்கிலீஷு இருக்கிறவன் உசுரம் வாங்குது. சாமிக்கண்டு மகளை தேற்றினார். கடைசியில் இங்கிலீஷே அவளுக்கு யமனாகி விட்டது. இங்கிலீஷு பாடத்தில் ஃபெயிலாகி தோல்வியை தாங்கிக்க முடியாமல் இப்படி பண்ணிட்டு போனாளே. மாலை வெயிலின் வெக்கை குறைந்து லேசான காற்று வீசிக்கொண்டிருக்கும் போது அந்த பச்சை மாருதி கார் தண்டவாளம் அருகே பாதையை விட்டு கீழிறங்கி ஒதுக்குப்புறமாய் நின்றது. காரிலிருந்து இறங்கிய சின்ன பாப்பா, தாத்தா நாங்கள் புதுசாக கார் வாங்கியிருக்கோம், வந்து பாருங்க. காலையில் இந்த வழியாகத்தான் போனோம், நேரமாச்சுன்னு பேச முடியல. மூச்சு விடாமல் சாமிக்கண்ணுவை பார்த்து பேசினாள். எதிர்பாராமல் சின்ன பாப்பாவை பார்த்த வியப்பில் சாமிக்கண்ணு விரைவாக வந்து சேர்ந்தார். கார் ரொம்ப ஜோராக இருக்கே, புதுசா? காரை சுற்றி வந்தார். டிரைவர் சீட்டில் கண்ணாடி அணிந்த நடுத்தர வயது இளைஞர் அமர்ந்திருந்தார். சாமிக்கண்ணுவை பார்த்து சிரிக்க முயன்றார். ஆமாம், புதுசு, நேற்று தான் வாங்கினோம் என்றவள் முன்பக்கம் வந்து, அப்பா நான் சொன்ன தாத்தா இவங்க தான், ரொம்ப நல்லவர். இனிமே உங்கள் காரை பார்த்த உடனே கேட்டை மூடாமல் போக விட்டு தான் அடைப்பாரு, என்ன தாத்தா என்றாள். ஆமாம் ஆமாம் என்று சாமிக்கண்ணு பதில் கூறினாலும் துணிப்பையில் உள்ள நுங்கு பார்சலை சின்ன பாப்பாவிடம் தரவா வேண்டாமா என்ற சஞ்சலத்தில் இருந்தார். தாத்தா இந்தாங்க கேக். சின்ன பாப்பா நீட்டிய கேக்கை பவ்யமாய் வாங்கி கொண்டார் சாமிக்கண்ணு. குழந்தையின் சந்தோஷ மனநிலையை குலைக்கும் வகையில் எதையும் சொல்லிவிட வேண்டாம் என்று தோணியது. நாளைக்கு பாப்போம் தாத்தா. வேகமாக காருக்கு பின்புறம் வந்து கதவை திறந்து ஏறப்போன சின்ன பாப்பாவின் மென்மையான கரங்களை தனது தடிப்பேறி போன கைகளில் பிடித்து அன்பாய் ஒரு முத்தம் கொடுத்து போயிட்டு வாடா என்று வழி அனுப்பினார். கண்கள் கலங்கியபடி மாருதி கார் புள்ளியாய் மறையும் வரை பார்த்து கொண்டிருந்தார். கேபிள் அறைக்கு போகும்போது, என்ன நுங்கு பார்சல பாப்பாட்ட கொடுக்கலையா என்றார் பழனி. பார்சல் பாப்பாக்கு இல்லைப்பா, மாரிக்கணிக்கே என்றவர், இந்தா இந்த கேக்கில் கொஞ்சம் எடுத்துக்க என்று கேக்கில் பாதியை எடுத்து கொடுத்தார். எந்த மாரிக்கணி? கேக்கை வாயில் போட்டவாறே பழனி சாமிக்கண்ணுடன் கேட்டார். இதுவா வீட்டுக்கு பக்கத்தில் மாரிக்கணின்னு ஒரு பொட்டை புள்ள சொல்லலையோ? செய்துங்கநல்லூர் ஸ்டேஷன் மாஸ்டர் அனுப்பிய நம்பரை பெற்றுக்கொண்டு வரவிருக்கும் ரயிலுக்கான சிக்னலை போட ஆரம்பித்தார் கடைசி முறையாய் சாமிக்கண்ணு. ஒலிவடிவம் சரஸ்வதி தியாகராஜன், பாஸ்டன்.